அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தரின் கிருபையும் பிரசன்னமும் நம்மோடு இருப்பதாக. நம்மை தெரிந்தெடுத்த தேவன் நம்மை தனியாக விட்டதே கிடையாது. நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்மை முன்குறித்த தேவன் அன்பானவர்களே, நாம் எப்படி வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், எதில் அமைக்க வேண்டும் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை அன்பானவர்களை அனாதையாக விடுவதே கிடையாது. நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் இருக்கிற ஆண்டவர் உங்கள் கரங்களையும் உங்கள் குடும்பத்தின் கரங்களையும் பிடித்து நடத்தி தேவனுடைய நாம மகிமை அடையும்படி செய்வாராக. ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டியது உபாகமம் 4:1-8. உபாகமம் 4:1-8. கடவுளுடைய சித்த மண்பானவர்களே, இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய தேசமாக, பெரிய ஜாதியாக மாற வேண்டும் என்று தேவன் அதே நோக்கத்தையும் காரணத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வைத்திருக்கிறார். நவ் உபாகமம் 4:1 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் நன்றாக வாழும்படி, செழிப்பாக வாழும்படி. மறுபடியும் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீங்கள் பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தெய்வனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும், நீங்கள் கை கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளையையும் நியாயங்களையும் கேளுங்கள். அப்போ அன்பானவர்களே, இவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அங்கே பிழைத்து செழிப்பாக வாழும்படிக்கு மோசே ஜனங்களை கூட்டி வைத்து ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இதை சுத்தமாக நீ வைத்துக் கொள்ள வேண்டும், இதில் நீ கூட்டவும் கூடாது, நீ இதை குறைக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். 2 வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தெய்வனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடே நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அது சொன்ன பிறகு அன்பானவர்களே, மோசே ஜனங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார். பால் பியோர் என்று சொல்லப்பட்ட இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் மரித்து போனார்கள். தேவனால் தண்டிக்கப்பட்டு அழிவை சந்தித்தார்கள். ஒரே காரணம், அவர்கள் பகால் தெய்வர்களை வணங்கினதுனால, பகால் தெய்வனை வணங்கினதுனால. ஆனாலும் தெய்வன் அன்பானவர்களை அவரை பிடித்து கொண்டவர்களை ஜீவனோடு காத்தார் என்று பார்க்கலாம். 4 கவனியுங்கள். ஆனாலும் உங்கள் தெய்வனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லோரும் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளை பற்றி கொண்டதுனால நீ இன்றைய வரையில் உயிரோடு இருக்கிற. கடவுளை பற்றி கொள்ளாத ஜனங்கள், அதாவது இந்த கற்பனையை கீழ்ப்படியாத ஜனங்கள், ஆண்டவருடைய வழிகளில் நடக்காத ஜனங்கள் அழிந்து போனார்களே என்று மோசே ஞாபகம் ஊட்டுகிறார். இந்த நியாய பிரமாணம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வுக்காக கொடுக்கப்பட்டது, நம்முடைய அழிவுக்காக கிடையாது. தேவனுடைய கட்டளைகள், தேவனை கீழ்ப்படிவது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நடப்பது நம்முடைய வாழ்வுக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதுக்காக கொடுக்கப்பட்டது. கெட்டதுக்காக அல்ல, நம்மை மட்டுப்படுத்துவதற்காக அல்ல, நம்மை கட்டுக்குள் வைத்து நம்மை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல. ஆண்டவருடைய வழிகள் எப்பொழுதும் அன்பானவர்களை நம்மை விடுதலையிலே நடத்துகிறதாக இருக்கிறது, நம்மை அழிவுக்கு கொண்டு போகாததாக காணப்படுகிறது. 6 காவனியங்கள் அன்பானவர்களை, தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞானமும் புத்தியும் கொடுக்கிறதாக இருக்கிறது. The law of the Lord gives us wisdom and understanding. 6 அதே வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, உன்னை பெரிய ஜாதியாக்க மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. நம்மை வாழ வைப்பது மட்டுமல்ல அன்பானவர்களே, பெரிய ஜாதியாக மாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எது? தேவனுடைய நியாய பிரமாணம். நாம் அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது 7 கடவுள் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் இந்த கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, நம்முடைய தெய்வன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது, கூக்குரல் இடும் பொழுது அவர் செவிகளுக்கு சாய்த்து நம் அண்டை வருகிறவராக இருக்கிறார். 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பிறகு கடைசியாக 8வது வசனத்தில் மோசே ஜனங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகிறார், இந்த நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, இந்த நியாயப்பிரமாணம் நீதி உள்ளது, நல்லது என்பதை குறிப்பிடுகிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் பரிசுத்துக்கு ஆவியின் நமக்கு அனுப்பி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளையின் பிரகாரம் நியாயப்பிரமாணத்தின்படி தான் நடத்துவார். ஆகையினால வேதாகமத்தை வாசியுங்கள், பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற வாழ்க்கையை நடப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அநேக வகையில் பொல்லாத வகையில் நாம் முன்னேற பார்க்கிறோம், அது தவறு, அது முன்னேற்றம் கிடையாது, அது முன்னேற்றத்துக்கு நம்மை கொண்டு போகாது. கடவுளுடைய சத்தத்தை கேட்டு வேதாகமத்தை வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவாராக. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.